முத்திரை கதைகளில் நேயர்கள் அடுத்து கேட்கவிருக்கும் சிறுகதை சர்புதீன் பக்ரிஷா. எழுதியவர் கலனியூரன். ஒடிசலான கருத்தமேனி, நெடு நெடுவென்று வளர்ந்த தேகம், தலையில் பச்சை நிறத்துணியாலான பெரிய வட்ட தலைப்பாகை, கழுத்தில் சரம் சரமாக மணிமாலைகள், இடுப்பில் தொளதொளவென்ற ஜிப்பா சட்டை, இடது கையில் தூக்கி பிடித்த தபேலா கொட்டு, இடது தோளில் ஒரு பெரிய ஜோல்னா பை, இதுதான் சர்புதீன் பக்ரிஷா. டான் டான் என்று தபேலாவை தாளகதியுடன் தட்டி கொண்டு, யாரா சூளே யா முகைதீனே என்று கனத்த குரலில் சர்புதீன் பக்ரிஷா பாடிக்கொண்டே ஒவ்வொரு வீடாய் செல்வார். சர்புதீன் பக்ரிஷாவின் பாட்டை கேட்ட மாத்திரத்தில் சில பெண்கள் தலையில் கிடக்கும் முக்காட்டை மேலும் கொஞ்சம் இழுத்து சரி செய்து கொண்டு தலைவாசல் வரை வந்து அவருக்கு கொஞ்சம் தானிய தவசத்தையோ அல்லது அணா பைசா நாணயங்களையோ கொடுப்பார்கள். ஒவ்வொரு வீட்டாரும் கொடுக்கும் தானியங்களை வாங்கி தன் ஜோல்னா பையில் போட்டுக்கொள்வார். நாணயங்களை தன் தபேலாவை மல்லாக்க கவிழ்த்து அதில் போடும்படி கேட்டு வாங்கிக் கொள்வார். இப்படி ஒவ்வொரு வீடாய் சென்று இறை நாமத்தையும் நபிகள் நாயகத்தின் போலையும் மற்றும் சான்றோர்களின் சிறப்பையும் இசையோடு பாடியே தன் வாழ்நாளை கழித்து கொண்டிருந்தார் சர்புதீன் பக்ரிஷா. சில நாட்களில் தன்னோடு 4-5 பக்ரிஷாக்களை சேர்த்து கொண்டு இரவு நேரத்தில் ஏதேனும் ஒரு தெருவின் தலைமாட்டில் வட்டமாக உட்கார்ந்து கொண்டு பெட்ரமாக்ஸ் விளக்கின் வெளிச்சத்தில் தபேலாவை தட்டி தாள லயத்தோடு அய்யூபு நபியின் சரித்திரத்தையோ நூர் மசாலா கதையையோ பாடுவார். சர்புதீன் பக்ரிஷா இசையோடு பாடிக்கொண்டே கதை சொல்லுவார். மற்ற பக்ரிஷாமார்கள் எல்லாம் பின்பாட்டுக்காரர்கள்தான். சர்புதீன் பக்ரிஷா பாட ஆரம்பித்தால் ஆண்கள் கூட்டம் கூட்டமாக அமர்ந்து இன்பமாக கதை கேட்பார்கள். பெண்களும் வீட்டு வாசலின் உட்புறத்தில் தார்சாவில் என்று சற்று ஒதுக்குப்புறமாக அமர்ந்து ரசனையோடு கதை கேட்பார்கள். சர்புதீன் பக்ரிஷா தனக்கென்று ஒரு கதை சொல்லும் பாணியை வைத்திருந்தார். தன் முன்னோர் கட்டிய பழைய கதை பாடல்களோடு அவரும் சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்ப சில பாடல்களை அவ்வப்போது இட்டுக்கட்டியும் பாடிவிடுவார். டிவியும் டெக்கும் புழக்கத்திற்கு வராத அந்த காலகட்டத்தில் சர்புதீன் பக்ரிஷாவின் கதைப்பாடல்களுக்கு அந்த சுற்று வட்டார முஸ்லீம் மக்களிடம் ஒரு தனி மவுசு இருந்தது. பாடி முடிந்த பின் சேர்கின்ற காசை விட 4 பேர் வந்து, இன்னைக்கு பாட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு என்று சொல்வதையே அவர் பெரிதும் விரும்பினார். பரம்பரை பரம்பரையாக அவர்களின் வம்சாவளியினர் செய்து வரும் இந்த தொழிலை சின்னஞ்சிறு வயசிலேயே அவர் மனமும் வந்து ஏற்றுக்கொண்டார். எப்போதும் பாடிக்கொண்டே இருப்பதில் அவருக்கு ஒரு பிடிபடாத சந்தோஷம் இருந்தது. அதிலும் இறைவனின் திருநாமங்களை நபிகள் புகழை பாடுவதால் அலாதியான ஒரு இன்பமும் மன நிறைவும் அவருக்கு கிடைத்தது. தன் 30வது வயதில் தன் தாய்மாமன் மகளான நூர்ஜஹானை நிக்கா செய்து கொண்டார். அதிர பேசாத அமைதியான பெண்ணாக இருந்தார் நூர்ஜஹான். அடிக்கடி வெளியூர் சென்று விடுவதால் வீட்டில் இருக்கும் நேரங்களில் தன் மனைவியிடம் ரொம்ப பிரியம் காட்டுவார் சர்புதீன். அவரின் இந்த தொழிலில் பெரிதாக வருமானம் ஒன்றும் கிடைக்காது என்றாலும் சோத்துக்கு கஷ்டம் இல்லை. அவர் மனைவி நூர்ஜஹானும் வீட்டில் தறி வைத்து காசி துண்டு நெய்தாள். கல்யாணமாகி 8 வருஷமாக பிள்ளை இல்லாமல் இருந்து நேராத நேற்றையெல்லாம் நேர்ந்த பின் தலைநாளில் வந்து பிறந்தான் முஸ்தபா. எனவே அவனை மிகவும் செல்லமாக வளர்த்தார்கள். முஸ்தபாவுக்கு வயது ஏறியது. ஆனால் அவனுக்கு கல்வியில் நாட்டம் வளரவில்லை. ஏதோ ஒப்புக்கு படித்தான். தன் மகனையும் தன்னை போலவே ஒரு பக்ரிஷாவாக ஆக்கிவிட வேண்டும் என்று நினைத்தார் சர்புதீன். ஆனால் நூர்ஜஹான் அதற்கு ஒத்துக்கொள்ளவில்லை. முஸ்தபாவை பக்ரிஷாவாக்க வேண்டும் என்று சர்புதீன் சொன்னவுடன் அவர் கண்முன் அந்த காட்சி விரிந்தது. அதை நினைத்தாலே அவளின் நெஞ்சம் பதை பதைத்தது. அந்த காட்சியை கற்பனை செய்து பார்க்க கூட அவளுக்கு திராணி இல்லை. ஒரு சிறுவனை பக்ரிஷாவாக மாற்றும் அந்த சடங்கு மிக கடுமையானது. பக்ரிஷாவாக போகும் சிறுவனின் உச்சாந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரையுள்ள ரோமங்களை எல்லாம் மலித்து எடுத்துவிட்டு ஒரு மையத்தை குளிப்பாட்டுவதை போலவே குளிப்பாட்ட வேண்டும். குளிக்க வைத்த பின் கஃபன், அதாவது இறந்த உடலுக்கு அணியும் ஆடைகளை அணிய வைத்து பாத்தியா ஓதி முடிப்பார்கள். அதன் பின் தான் அச்சிறுவனின் கழுத்தில் பவளமணி மாலைகளை போட்டு அவன் கையில் ஒரு தபேலா கொட்டை கொடுப்பார்கள். கிட்டத்தட்ட ஒரு மரண ஒத்திகை போன்ற அந்த காட்சியை நூர்ஜஹான் என்ற தாய் தாங்கிக் கொள்ள தயாராக இல்லை. எனவேதான் நூர்ஜஹான், இந்த தரித்திரம் பிடிச்ச தொழில் உங்களோட போகட்டும், நம்ம பிள்ளைக்கு வேண்டாம், அவன் எங்காவது ஒரு கடை கண்ணியில கூலிக்காரனாக நின்றாவது பிழைத்துக் கொள்ளட்டும் என்றாள். என்றைக்குமே அதிர்ந்து பேசாத எதிர்த்து பேசாத நூர்ஜஹான் இந்த விஷயத்தில் மட்டும் இப்படி தைரியமாக மறுப்பு சொல்வதை நினைத்து சம்சுதீன் யோசிக்கலானார். கடைசியில் தன் மனைவியின் சொல்லுக்கு மதிப்பு கொடுத்து தன் மகன் முஸ்தபாவை பக்ரிசாவாக்கும் திட்டத்தை கைவிட்டார். எனவே முஸ்தபாவை திருநெல்வேலி டவுனில் உள்ள கமால் ராவுத்தரிடம் பலசரக்கு கடையில் வேலைக்கு சேர்த்து விட்டார் சர்ஃபுதீன். காலம் செல்ல செல்ல கிராமஃபோன், டேப் ரெக்கார்டர், ரேடியோ என்பன போன்ற நவீன விஞ்ஞான சாதனங்கள் புழக்கத்திற்கு வந்த பின் பக்ரிஷாக்களின் பாட்டை கேட்கும் ரசனையும் மக்களிடம் குறைந்தது. இஸ்லாமிய இன்னிசை கச்சேரிகள் பிரபலமடைந்தன. இன்னிசை கச்சேரிகளின் பாடல் கேசட்டுகளின் விற்பனை அதிகமாயின. இன்னிசை கச்சேரிக்காரர்களும் அவ்வப்போது பிரபலமாகும் சினிமா பாட்டுகளின் வெட்டில் இஸ்லாமிய பாடல்களை பாடி மக்களை கவர்ந்தனர். கால ஓட்டத்தில் பக்ரிஷா பாட்டு என்பது யாசகம் எடுப்பதற்கான ஒரு யுக்தி என்ற எண்ணம் பலரின் மனதில் தோன்ற ஆரம்பித்தது. கதைப்பாடல்களை கேட்கும் பொறுமையும் மக்களிடம் இருந்து விடை பெற்றது. ஆனால் சர்ஃபுதீன் பக்ரிஷா மட்டும் பாடுவதை ஒரு தவமாக கொண்டு விடாமல் வீடு வீடாக சென்று பாடிக்கொண்டே இருந்தார். சிங்கப்பூரிலிருந்து தன் சொந்தக்காரர்களை பார்க்க வந்திருந்த ஒரு கேசட் கம்பெனியின் முதலாளி ஒரு நாள் தற்செயலாக சர்ஃபுதீன் பக்ரிஷாவின் பாட்டை கேட்டு மெய்மறந்தார். ஆஹா, அப்படி ஒரு வசீகரமான குரல் வளம் தெரு தெருவாய் ஊர்வலமாக போகிறதே என்று நினைத்து வருத்தப்பட்டார். இவரை பாட வைத்து பதிவு செய்த கேசட்டுகளை சிங்கப்பூரில் வெளியிட்டால் நன்றாக விற்பனையாகும் என்று நம்பினார். சிங்கப்பூராரின் வியாபார மூளை லாப நஷ்ட கணக்கு போட்டு பார்த்தது. உடனே சர்ஃபுதீன் பக்ரிஷாவை அழைத்து அவரிடம் தன் எண்ணத்தை கூறினார். சர்ஃபுதீனும் சரி என்றார். சிங்கப்பூர்காரர் ஏற்பாடு செய்ததின் பேரில் சர்ஃபுதீன் பக்ரிஷா தலைமையில் 4 பக்ரிஷாக்களை கொண்ட ஒரு இசைக்குழு சிங்கப்பூர் பயணமானது. அடுத்த சில நாட்களிலேயே சர்ஃபுதீன் பக்ரிஷாவின் கணீர் என்ற குரலும் தாளக்கட்டான இசையும் சேர்ந்த கதைப்பாடல் கேசட்டுகள் சிங்கப்பூரில் வெளியிடப்பட்டன. சர்ஃபுதீன் பக்ரிஷாவின் புதிய மெட்டில் அமைந்த கதைப்பாடல்கள் சிங்கப்பூரையே ஒரு கலக்கு கலக்கியது. சர்ஃபுதீன் பக்ரிஷாவின் குழுவினர் 3 மாதங்கள் வரை சிங்கப்பூரிலேயே கேசட் கம்பெனி முதலாளியின் ஆதரவில் தங்கி நிறைய நிகழ்ச்சிகளை நடத்தினார்கள். சர்ஃபுதீன் பக்ரிஷாவின் இசை ஞானம் புகழப்பட்டது. அத்தோடு காசு பணமும் சேர்ந்தது. கணிசமான பணத்துடன் ஊர் திரும்பிய சர்ஃபுதீன் பக்ரிஷா தன் மகன் முஸ்தபாவுக்கு திருநெல்வேலி டவுன்லேயே ஒரு பெரிய பலசரக்கு கடையை சொந்தமாக வைத்து கொடுத்தார். பலசரக்கு கடையின் தொழில்நுட்பங்களை எல்லாம் வேலைக்காரனாக இருந்தபோதே நன்கு கற்றுக்கொண்ட முஸ்தபாவும் சொந்த கடையை திறம்பட நடத்தி லாபம் சம்பாதித்தான். இப்போது முஸ்தபாவுக்கு பெரிய பெரிய இடத்திலிருந்து எல்லாம் நான் கொடுக்கிறேன் பெண் என்று முன் வந்தார்கள். ஆனால் சர்ஃபுதீன் தன் கூட பிறந்த தங்கை மகளான ஃபாத்திமாவையே தன் மகனுக்கு கட்டி வைத்தார். திருநெல்வேலியின் கடை இருந்ததால் பேட்டையில் முஸ்தபா ஒரு வாடகை வீட்டில் தன் மனைவியுடன் குடியேறினான். சர்ஃபுதீனும் அவன் மனைவியும் என்றும் போல பொட்டல் புதூரிலேயே இருந்து கொண்டனர். நூர்ஜஹானுக்கு காசனோ எங்கிருந்தோ வந்து தொற்றிக்கொண்டது. வயதான காலத்தில் சர்ஃபுதீன் அடிக்கடி வெளியூர் செல்வதை குறைத்து கொண்டு நோயாளியான தன் மனைவியின் அருகிலேயே அமர்ந்து அவளுக்கு வைத்தியம் பார்க்கவும் ஆறுதல் சொல்லவுமாக இருந்தார். ஆனால் அப்போதும் பாட்டை அவர் விடவில்லை. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அவர் வாய் புதிய புதிய மெட்டுக்களை முணங்கிக் கொண்டே இருந்தது. கணவரின் உபசரிப்பில் மகிழ்ந்து போன நூர்ஜஹான் அந்த சந்தோஷத்திலேயே ஒரு நாள் கண்களை மூடிவிட்டார். சர்ஃபுதீன் பக்ரிஷா தனிமைப்பட்டார். வயதான காலத்தில் தனிமரமாக நிற்கும் தன் தந்தையை பார்த்து, போதும் பாப்பா, தபேலா தட்டியதும் வீடு வீடாய் சென்று யாசகம் எடுத்ததும் போதும். ஏதோ அந்த ஆண்டவன் புண்ணியத்தில் இப்போ நான் நல்லபடியாக இருக்கேன். அதுவும் நீங்கள் சிங்கப்பூர் போய் சம்பாதித்து விட்டு வந்த செல்வம் தான். பேசாமல் என் வீட்டுக்கே என்னோட வந்துருங்க. இனிமேலாவது இந்த தொழிலை விட்டுருங்க. உங்கள் வாப்பா ஒரு பக்ரிஷாவான்னு இங்கே அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க எல்லாம் என்னிடம் ஏளனமாக கேட்குறாங்க. போதும் பாப்பா, இந்த வேஷம் அதை களைச்சிட்டு அந்த தபேலாவை தூக்கி தூரம் வீசிட்டு என் வீட்டோட வந்து அல்லான்னு உட்காந்துருங்க என்றான் முஸ்தபா. நீ சொல்லுறதெல்லாம் சரிதானப்பா. நீ உன் கோணத்தில் நின்று என்னைய எடை போடுத. நீ என்னைய சரியாக புரிஞ்சுக்கல. என் உடம்புல தெம்பு இருக்கிற வர என்னால் இந்த தபேலாவை தட்டாமலும் இருக்க முடியாது, என்னால் பாடாமலும் இருக்க முடியாது. நீ நினைக்கிற மாதிரி நான் யாரோ போடுற பிச்சைக்காக பாடலை. பாடுகிறதுங்கிறது எனக்கு சுவாசிக்கிற மாதிரி. என்னால் சாப்பிடாமல் கூட உயிர் வாழ முடியும். பாடாமல் ஒரு நாள் கூட என்னால் உயிர் வாழ முடியாது. அவ்வளவு லேசில் இந்த தபேலாவை தூக்கி எறிஞ்சிட முடியாது. 12 வயசில் போட்ட இந்த வேஷத்தை மவுத் வரைக்கும் நான் கலைக்க விரும்பலை என்று சொன்ன சர்ஃபுதீன் பக்ரிஷா தன் ஜோல்னா பையை எடுத்து தோளில் போட்டுக்கொண்டு தபேலாவை கையில் எடுத்துக்கொண்டு வாசலை கடந்து தெருவில் இறங்கி நடக்கலானார். தன் தகப்பனாரை புரிந்து கொள்ளவும் முடியாமல் அவரை தடுக்கவும் முடியாமல் திகைத்து போய் நின்றான் முஸ்தபா. டான் டான் என்ற தாள கதையுடனான தபேலா இசைக்கு பின்னால் சர்ஃபுதீன் பக்ரிஷாவின் கனத்த குரல் காற்று மண்டலத்தை நிறைத்தது. நேயர்கள் இதுவரை கேட்டது சர்புதீன் பக்ரிஷா சிறுகதை. எழுதியவர் கலனியூரன்.